which by what I'm hacked by Roger Guitar, also does he's with AC, hacked put on the songs of Rob and Jai. Namah Chahari Dasakurki Jai, Prem Sukaho, Sri Krishna Chaitanya Prabhu Nityananda, Sri Advaita Gadadhar, Sri Gorbak, Trivindiki Jai. Sri Sri Radhakrishna Gopal Gopitas Shama Kundarata Padigiri Gurutan Kijai Sri Vrindavan Dham Kijai Navadap Dham Kijai Gangujamana Tosi Bhaktidevi Kijai Anadakoti Vaishnava Vrindagi Jai Samaveta Bhakta Vrindagi Jai Go Premanandi All glories to some of the devotees All glories to some of the devotees All glories to Sri Guru Sri Guranga All glories to Srila Prabhupada There's nothing here Reading from Bhagavad Gita as is chapter 7, verse 27. Itcha devesha samuttena dvandva mohena bharata sabra bhutani sammoham sargayanti parantapa. O sign of Bharata, O conqueror of the foe, all living entities are born into delusion, bewildered by dualities arisen from desire and hate.
Bhagavad Gita unmai uruvil, adhyayam 7, purnati jnanam endra thalaippil, padam 27. பரதகுல தோன்றலே எதிரிகளை வெல்வோனே விருப்பு வெறுப்பினால் உண்டான எருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர் வாழ்களும் மிகுந்த குழப்பத்துடன் பிறந்துள்ளனர்
The real constitutional position of the living entity is that of subordination to the Supreme Lord who is pure knowledge. When one is deluded into separation from this pure knowledge, he becomes controlled by the illusory energy and cannot understand the Supreme Personality of Godhead. The illusory energy is manifested in the duality of desire and hate. Due to desire and hate, the ignorant person wants to become one with the Supreme Lord and envies Krishna as the Supreme Personality of Godhead. Pure devotees who are not deluded or contaminated by desire and hate can understand that Lord Sri Krishna appears by his internal potencies. But those who are deluded by duality and nescience think that the Supreme Personality of Godhead is created by material energies. This is their misfortune. Such deluded persons symptomatically dwell in dualities of dishonor and honor, misery and happiness, woman and man, good and bad, pleasure and pain, etc., thinking, this is my wife, this is my house, I am the master of this house, I am the husband of this wife. These are the dualities of delusion. Those who are so deluded by dualities are completely foolish and therefore cannot understand the Supreme Personality of Godhead.
பொருளுரை தூய ஞானமான முழுமுதற் கடவுளுக்கு கீழ்ப்படைந்து செயல்படுவதே உயிர்வாளிகளின் உண்மையான ஸ்வரூப நிலையாகும் இந்த தூய ஞானத்திடமிருந்து பிரிவது என்னும் மயக்கத்தை ஒருவன் அடையும் போது அவன் மாயையின் சக்தியால் கட்டுப்படுத்தப்பட்டு பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாதவனாக ஆகிவிடுகிறான் மாயையின் சக்தி விருப்பு வெறுப்பு எனும் எருமையில் தோன்றுகிறது இந்த விருப்பு வெறுப்பின் காரணத்தினால் முழுமுதற் கடவுளுடன் ஐக்கியமாக விரும்பும் முட்டாள் மனிதன் பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரின் மீது பொறாமை கொள்கிறான் விருப்பு வெறுப்புகளால் கலங்கமடையாத மயங்காத தூய பக்தர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அந்தரங்க சக்தியின் மூலம் தோன்றுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இருமையாலும் அறியாமையாலும் மயங்கியவர்கள் பரமபுருஷ பகவான் ஜடசக்தியினால் படைக்கப்பட்டவர் என்று எண்ணுகின்றனர் இஃது அவர்களது துரதிருஷ்டம் இவ்வாறு மயங்கியவர்கள் இதற்கு அடையாளமாக மான அவமானம் இன்ப துன்பம் ஆண் பெண் நல்லது கெட்டது சுகம் துக்கம் போன்ற மயக்கங்களில் ஆழ்ந்து இவள் எனது மனைவி இஃது எனது வீடு நானே இந்த வீட்டின் தலைவன் இந்த நாயகியின் கணவன் நானே என்று எண்ணுகின்றனர் இதுவே மயக்கத்தின் இருமைகளாகும் இருமைகளால் இவ்வாறு மயங்கியவர்கள் முழு முட்டாள்கள் என்பதால் பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியாது
This verse discusses the position of the living entities in the material world.
இந்த பதமானது இந்த பௌதிக உலகத்தில் இந்த உயிர்வாளிகளினுடைய ஸ்தானத்தை பற்றி பேசுகின்றது.
And particularly the human beings.
மேலும் குறிப்பாக மனிதர்களை பற்றி பேசுகிறது.
So normally in this material world people do not worry about their position.
பொதுவாக இந்த பௌதிக உலகத்தில் மனிதர்கள் தங்களுடைய ஸ்தானத்தை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்வதில்லை.
As long as we don't suffer too much, then we say, what's wrong with this material world? It's okay.
நாம ரொம்ப துயரம் அடையாத வரைக்கும் இந்த ஸ்தானத்தை பற்றி தெரிந்து கொள்ளனால என்ன இருக்குது, தெரிந்து கொள்ளனா ஒண்ணும் கிடையாது.
Why do we have to ask questions like why do we exist? What is the purpose of life?
நாம ஏன் வந்து இங்க இருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிற கேள்விலாம் ஏன் கேட்கணும்?
Sometimes if people suffer a lot, then they begin to ask these questions.
பொதுவா மக்கள் எப்போ ரொம்ப அதிகமா துயரப்படுறாங்களோ அப்ப இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்பாங்க.
What is the point of living?
நம்ம வாழ்க்கை வாழ்வதனுடைய அர்த்தம் என்ன?
Why do we have to suffer so much in life?
நாம ஏன் வாழ்க்கையில ரொம்ப துயரப்பட வேண்டி இருக்குது?
So to get an answer to this is very difficult.
இதுக்கு பதில் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது.
One answer is there's no meaning to life, it's all hopeless.
ஒரு ஒரு பதில் என்ன கிடைக்கலாம் அப்படின்னா, இந்த வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை, இது உபயமற்ற வாழ்க்கை அப்படிங்கிற பதில் கிடைக்கலாம்.
The other is to tolerate the situation all of your life and that's it, it's finished.
இன்னொரு பதில் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கை முழுக்க இதை பொறுத்துக்கிட்டு அப்படியே வாழ்றது, அவ்வளவுதான்.
So that's what most people do.
இதுதான் வந்து பெருமாளான மக்கள் செய்வாங்க.
However, if we really want an answer to this question, we have to go to the scriptures.
நாம இந்த கேள்விகளுக்கு உண்மையான பதில் கிடைக்கணும் அப்படினா நாம அதுக்கு சாஸ்திரத்தை நோக்கி போகணும்.
And the scriptures do not give us a very happy picture of the solution.
ஆனா சாஸ்திரங்களை பாத்தீங்க அப்படினா நமக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய அளவுக்கு பதில் கிடைக்காது.
So here Krishna says everybody is in illusion.
இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, எல்லாரும் ஒரு மயக்கத்துல இருக்காங்க அப்படினு சொல்றாரு.
Illusion means they don't know anything.
மயக்கம் அப்படினா அவங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படினு அர்த்தம்.
Whatever they think is true is false.
அவங்க எதெல்லாம் உண்மை நினைக்கறங்களோ அதெல்லாம் பொய்.
They're completely bewildered.
ஒட்டுமொத்தமா அவங்க பேதரிச்சு போயிருக்காங்க.
And the person goes from one life to the next. We live, we die, we take another birth, we die again, take another birth, we die again, all in bewilderment. That's our position in the material world.
இந்த உயிர்வாளியானது என்ன பண்ணுது அப்படின்னா, வாழுது, இறக்குது, மீண்டும் ஒரு உடல் பெறுகிறது, மீண்டும் இறக்குது, மீண்டும் ஒரு உடல் பெறுது, மீண்டும் இறக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய புத்தி பேதலிச்சு போய் நடக்குது.
So this is not a very nice picture of the material world.
இது வந்து இந்த பௌதிக உலகத்தை பத்தி நமக்கு ஒரு நல்ல அபிப்ராயத்தை கொடுக்கிறது கிடையாது.
Particularly because in this illusion the cause also is not a very good cause.
இந்த மயக்கத்துல கூட அதுக்குண்டான காரணம் இன்னொரு நல்ல காரணமா இருக்குது.
What causes us to go birth after birth in this material world under illusion?
நம்ம இந்த உலகத்துல மீண்டும் மீண்டும் பிறந்து இறக்குறது அப்படிங்கிறது மயக்கத்தில் நடக்குது, அதுக்கு என்ன காரணம்?
And the answer is here, ichcha, dvesha, desire and hatred.
அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, இச்சா துவேஷா, அதாவது ஆசை வெறுப்பு, விருப்பு வெறுப்பு.
So I desire something or I like something or I hate something.
எனக்கு ஏதாவது பிடிச்சிருக்குது, விருப்பப்படுறேன், இல்ல எனக்கு ஏதாவது பிடிக்கல, அதனால அதை நான் வெறுக்கிறேன்.
These are opposites.
இது ரெண்டும் எதிர்மறையானது, எதிர்மறையானது.
And they're a pair, dvandva.
இது வந்து சேர்ந்தே வரக்கூடியது.
Our whole life operates on these two principles.
நம்மளுடைய மொத்த வாழ்க்கையுமே இந்த ரெண்டு கோட்பாடுகள்ல தான் நடைபெறுது.
Why do you do an activity?
ஏன் நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்?
I do an activity to get something.
ஏனா ஏதாவது ஒண்ண பெறிறதுக்காண்டி நான் அந்த செயலை செய்றேன்.
Why do I get something? Because I desire it.
நான் எதையாவது ஏன் பெறணும்? ஏனா அத நான் விருப்பப்படுறேன்.
Why do we work?
ஏன் நம்ம வேலை செய்றோம்?
To get money.
நமக்கு பணம் வேணும்.
Do we like money?
நமக்கு பணம் பிடிச்சிருக்குதா?
Yes, we desire money, therefore we do the work.
ஆமா, நமக்கு வந்து பணம் அப்படிங்கறது நம்ம விருப்பப்படுறோம், அதனால நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு விருப்பப்படுறோம்.
So our activity is guided by our desire.
அதனாலதான் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய விருப்பத்தினால வழிநடத்தப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு.
So most of our activities in daily life will go on by this process. Why do I walk? Because I'm trying to get to that place, because I want to go there.
நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகள் கூட பாத்தீங்க அப்படினா இந்த ஆசையினால விருப்பத்தினால தான் வந்து நடைபெறுது. ஒரு இடத்துக்கு நான் போகணும் அப்படினா நான் ஏன் போறேன்? எனக்கு அங்க போகணும்னு விருப்பம் இருக்கு, அதனால போறேன்.
But then sometimes we also do activities for another reason.
சில சமயங்கள்ல நாம வேற ஒரு காரணத்துக்காகவும் சில செயல்களை செய்வோம்.
Why do we avoid certain things?
சில சமயம் சில விஷயங்களை நாம தவிர்ப்போம். ஏன் தவிர்க்கிறோம்?
Because we don't like it.
ஏன்னா நமக்கு அது பிடிக்கல.
We may refuse to talk to a certain person. Why? Because we don't like the person.
நாம சில நேரம் யாராவது சிலர்கிட்ட பேசுறதுக்கு விரும்ப மாட்டோம். ஏன்? எனக்கு அந்த நபரை பிடிக்கல, அதனால பேச விரும்பல.
We don't go to a certain place because we don't like that place.
சில இடத்துக்கு நம்ம போக விருப்பப்பட மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு அங்க போறதுக்கு பிடிக்கல, அதனால போகல.
Or that we don't like a certain person, we may do an activity to that person because we don't like him.
நமக்கு சில நேரம் சில நபரை பிடிக்காது, அதனால அந்த நபருக்கு நம்ம சில செயல்களை செய்வோம். ஏன்னா அவரை நமக்கு பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தினால.
Why does one country fight with another country? They don't like the country.
ஏன் ஒரு நாடு இன்னொரு நாடோட சண்டை போடுது? ஏன்னா அதுக்கு இன்னொரு நாட்டை பிடிக்கல.
So basically, of course, like can also turn into dislike.
அடிப்படையா பார்த்தோம் அப்படின்னா இந்த விருப்பம் கூட சில சமயம் நம்மளுடைய வெறுப்புல இருக்கலாம்.
So you like a person, you do one type of activities, then you change your mind, you dislike him, you do different activities.
நமக்கு ஒரு நபரை பிடிச்சிருந்துச்சுனா நம்ம ஒரு விதமா செயல்களை செய்வோம். நம்ம மனசை மாத்திட்டு அவரை பிடிக்கல அப்படினு சொன்னா இன்னொரு விதமா காரியத்தை செய்வோம்.
And if it's neither like nor dislike, generally you don't do activity at all.
நமக்கு வந்து எதுமே விருப்பு இல்ல அப்படினா நம்ம எந்த விதமான காரியத்தையுமே செய்ய மாட்டோம்.
So in this way all of our life is guided by like and dislike. Ichha dvesha.
அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா செயல்களுமே இந்த ரெண்டு விஷயத்தால வழிநடத்தப்படுது. இச்சா துவேஷா, விருப்பு வெறுப்பு.
So we do activities and we get some result.
நாம சில காரியங்களை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு பலன் கிடைக்கும்.
So that is one result.
அது வந்து ஒரு பலன்.
There's another result.
இன்னொரு பலன் இருக்கும் அதுக்கு.
And this is what we call daiva or karma.
அது என்ன அப்படின்னாக்கா தெய்வ அல்லது கர்மா அப்படின்னு சொல்லப்படுது.
Every action that we do which is motivated by desire or hatred gives a long term result in another birth in the future.
நம்மளுடைய விருப்பு வெறுப்புனால வழிநடத்தப்படக்கூடிய எல்லா செயல்களுக்கும் பிற்காலத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்கு.
So we must get those results in the future.
அந்த பலன்கள் நமக்கு வருங்காலத்துல கிடைச்சே ஆகும்.
To get those results, we must get another body.
அந்த பலன் நமக்கு வர்றதுக்கு நமக்கு இன்னொரு உடல் கிடைச்சாகணும்.
So because of our activities in this lifetime, we're forced to die and get another body.
இந்த பிறவியில நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு வரக்கூடிய பலனை பெறுவதற்காக நாம இறந்து மீண்டும் ஒரு உடலை பெறுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறோம்.
So therefore this verse says because of desire and hatred we do activities, because of the activities we're forced into another body again and again and again.
நம்மளுடைய விருப்பு வெறுப்புனால நம்ம சில செயல்களை செய்கிறோம். அந்த செயல்கள் மூலமாக நாம இறந்து மீண்டும் பிறந்து ஒரு உடலை பெறுவதற்காக மீண்டும் மீண்டும் இப்படி பிறந்து இறந்து போறதுக்காக நாம கட்டாயப்படுத்தப்படுறோம்.
So what is this desire and hatred?
இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது என்ன?
Here it says all moha. It's all illusion.
என்ன சொல்லப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே ஒரு மாயை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
Your like and your dislike are both false.
உங்களுடைய விருப்பம் அல்லது வெறுப்பு இந்த ரெண்டுமே மாயை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
Why is it false?
ஏன் அது போலித்தனமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு?
It arises from ignorance.
ஏன் அப்படின்னா அது அறியாமையிலிருந்து தோன்றுகிறது.
Okay, so what is this ignorance?
இந்த அறியாமை அப்படிங்கிறது என்ன?
So why do we like, why do we hate? It's because of some sort of lack of knowledge or something.
நாம ஏன் ஒரு விஷயத்தை விரும்புகிறோம், ஏன் ஒரு விஷயத்தை வெறுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏதோ போதுமான அளவுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு அர்த்தம்.
So this is explained elsewhere in the Bhagavad Gita and other scriptures.
இது பகவத்கீதை மற்றும் இதர சாஸ்திரங்கள்ல வேற இடங்கள்ல விளக்கப்பட்டிருக்கிறது.
And it's actually explained in the second chapter of Bhagavad Gita as well.
இது பகவத்கீதையினுடைய இரண்டாவது அத்தியாயத்திலே விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது.
So the ignorance is that we think we are a material body.
அந்த அறியாமை என்ன அப்படின்னு சொன்னாக்க, நாம இந்த பௌதிகமான உடல்னு நாம நினைச்சுக்கிறது.
So because we identify with our particular body, we do activities for this body.
நாம இந்த உடல்னு நாம தவற அடையாளம் கண்டுக்கிற காரணத்தினால நாம இந்த உடலுக்காண்டி காரியங்களை செய்யறோம்.
If you analyze all your activities all day long, what are they for? Desires for this body or the hatred, something that's unfavorable for this body. Activities are all based on that for the body.
நம்மளுடைய எல்லா நாள் பொழுதுனுடைய எல்லா செயல்களையும் நாம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, இந்த உடலுக்கு எதெல்லாம் விருப்பமா இருக்கோ சாதகமா இருக்கோ அந்த மாதிரியான செயல்களை செய்வோம், இல்ல இந்த உடலுக்கு பாதகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம வெறுப்போம்.
So why is this ignorance?
ஏன் இந்த அறியாமை இருக்குது?
Because actually we're not the body.
ஏன் அப்படினாக்கா உண்மையிலேயே நாம இந்த உடல் கிடையாது.
So this is the first teaching of Bhagavad Gita.
இதுதான் பகவத்கீதையினுடைய முதல் உபதேசம்.
You are not the body, you are Atma.
நீ இந்த உடல் அல்ல, நீ ஆத்மா.
So why are we acting in terms of the body? It's all foolish, it's all illusion.
அப்ப ஏன் நாம இந்த உடல் ரீதியான செயல்களில் ஈடுபடுறோம்? இதெல்லாம் முட்டாள்தனமானது, மாயையானது.
So this is the ignorance. We identify with the material body, we do not realize we're the Atma. Therefore we do activities based upon the body, desire and hatred, and then we get our karma.
இதுதான் இந்த அறியாமை அப்படிங்கிறது. நாம இந்த உடலா நம்மளை அடையாளம் கண்டுக்கிறோம், அதனால நம்ம வெறுப்பு விருப்பு இதுக்கு அடிபட்டு நாம வந்து செயல்களை செய்யறோம், அந்த செயல்கள் மூலமா நமக்கு கர்மா கிடைக்குது.
So we have ignorance by which we identify with the body.
இந்த அறியாமையின் காரணமா தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நாம இந்த உடல்னு நாம அடையாளம் கண்டுக்கிறோம்.
This gives rise to desires in relation to the body.
இது வந்து நமக்கு ஆசைகளையும் இந்த உடல் மூலமான உறவையும் ஏற்படுத்துகிறது.
This gives rise to actions.
இது நமக்கு செயல்களை ஏற்படுத்துகிறது.
To fulfill our desires.
எதற்கு அந்த செயல்கள்னா, நம்மளுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு.
This gives us karma. So we're forced to take another body.
இந்த செயல்கள் வந்து நமக்கு கர்மாவை கொடுக்கிறது. அதன் மூலமா நாம இன்னொரு உடலை பெறுவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறோம்.
Then in the next body, again under ignorance, we think I'm that body.
மீண்டும் அடுத்த பிறவியில பார்த்தோம் அப்படின்னா, நாம இந்த அறியாமையின் மூலமாக நான் இந்த உடல்னு நினைக்கிறோம்.
And we develop desires for that body, we do activities, we get karma and we get another body. So this way we go on forever in the material.
நாம அந்த உடல்ல சில ஆசைகளை வளர்த்துக்கிறோம், அதன் மூலமா செயல்களை செய்யறோம், அந்த செயல்கள் மூலமா கர்மா கிடைக்குது, அதன் மூலமா இன்னொரு உடலை பெறுறோம். இது மாதிரி போயிட்டே இருக்குது.
So what is the solution?
இதுக்கு என்ன தீர்வு?
We have to get rid of the ignorance.
நாம இந்த அறியாமையில இருந்து வெளிப்பட வேண்டும்.
Okay. So how do we get rid of ignorance?
எப்படி இந்த அறியாமையில இருந்து நாம வெளிப்படுறது?
By knowledge, opposite.
அதுக்கு எதிர்மறமான ஞானத்தின் மூலமா நாம இதில இருந்து வெளியில வரலாம்.
So therefore, if we want knowledge, we have to go to the scriptures.
அப்ப இந்த ஞானத்தை பெறணும் அப்படினா நாம எதுக்கு போணும் அப்படினா, சாஸ்திரங்களுக்கு போகணும்.
And that is what Krishna does in Bhagavad Gita chapter 2, immediately he reveals the knowledge. You're not the body, you are the Atma.
அதுதான் வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையில அடிப்படையா செய்யறாரு. என்ன அப்படின்னா, நீ இந்த உடல் கிடையாது, நீ ஆத்மா அப்படிங்கறத சொல்றாரு.
So actually there are several parts of knowledge.
உண்மையா பார்த்தோம் அப்படினா, இந்த ஞானத்துல வந்து பல பிரிவுகள் இருக்குது.
Okay, the first knowledge is I am not the body, I am the Atma, which is eternal and conscious.
முதல் என்ன பகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் வந்து முழு உணர்வுடையவன், நிரந்தரமானவன் அப்படிங்கிறது.
The result of this finally is we get rid of suffering, we get rid of this ichcha and dvesha.
அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, நாம நம்மளுடைய இந்த துயரத்திலிருந்து விடுபடுறோம், இந்த விருப்பு வெறுப்பு இதுல இருந்து வெளிப்படுறோம்.
So this knowledge is getting rid of ignorance.
இந்த ஞானமானது நம்மளை வந்து அறியாமையில இருந்து வெளியில கொண்டு வருது.
Okay, once we got rid of that ignorance, there's another step in knowledge.
இந்த அறியாமையில இருந்து நாம வெளிப்பட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கு அடுத்த ஒரு படி இருக்குது ஞானத்துல.
That is to realize supreme Atma, supreme Lord.
அது என்ன அப்படின்னா, முழுமுதற் உண்மையை அல்லது பரமாத்மாவை உணர்வது அப்படிங்கிறது.
The result of that is not just destruction of suffering, but experience of bliss.
அதுல கிடைக்கக்கூடிய பலன் வெறும் துயரத்தை மட்டும் களைவது அல்ல, அது வந்து மிக உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிப்பது.
In the material body, we identify with the body and then we develop desires and we do activities to get some bliss.
நாம இந்த உடல்ல அடையாளம் கண்டுகிட்டு நாம சில ஆசைகளை வளர்த்துக்கிட்டு சில செயல்களை செய்யறோம். எதுக்கு? ஆனந்தம் பெறுவதற்காக.
But we get temporary happiness, then we get suffering, and we get karma.
நமக்கு ஒரு தற்காலிகமான ஆனந்தம் கிடைக்குது, அதுக்கப்புறம் துயரம் கிடைக்குது, அதுக்காண்டி கர்மா வருது நமக்கு.
So when we realize we are atma, we can also have desire.
நாம ஆத்மா அப்படிங்கறத உணர்ந்துகிட்டோம் அப்படின்னாக்கா அப்ப நாம இந்த ஆசையும் அதுலயும் வரும் நமக்கு.
But not a desire related to material body. There's no more material body to identify with.
ஆனா அந்த ஆசையானது இந்த பௌதிக உடலோட சம்பந்தப்பட்ட ஆசையா இருக்காது.
So we cannot desire for our material body with this atma.
ஏனா நாம ஆத்மா அப்படிங்கறத புரிஞ்சிட்டதனால நாம இந்த பௌதிக உடலுக்காண்டி ஆசைப்பட முடியாது.
So what is the desire?
அங்க இருக்கக்கூடிய ஆசை என்ன ஆசை?
So we have desire for the Supreme Lord.
நமக்கு முழுமுதல் கடவுளுக்கான ஆசையாக இருக்கும் அது.
So the desire for the Supreme Lord is manifested as bhakti or devotion.
முழுமுதல் கடவுளுக்கான அந்த ஆசையானது பக்தியாக நம்ம இடத்துல வெளிப்படுகிறது.
And through this relationship we get happiness.
இந்த உறவு மூலமாக நாம ஆனந்தத்தை அடையலாம்.
So we transfer our identity from myself and my body to giving pleasure to the Supreme Lord.
நான் எனது உடல் அப்படிங்கற அந்த அடையாளத்திலிருந்து நாம முழுமுதல் கடவுளுக்கு ஆனந்தத்தை கொடுப்பது அப்படிங்கற நிலைக்கு மாற்றம் பெறுகிறோம்.
So we do not give up ichcha. But it's not ichcha for our pleasure, it is for Lord's pleasure.
ஆனால் நாம இந்த விருப்பு அப்படிங்கறத கைவிடுறது கிடையாது, ஆனா நமக்காக விரும்புறத விட்டுட்டு முழுமுதல் கடவுளுக்காக விருப்பப்படுகிறோம்.
So this knowledge is the basis of practice.
இந்த ஞானமானது நம்மளுடைய பயிற்சிக்கு அடித்தளமாக அமைகிறது.
By accepting that knowledge we can begin the practice of bhakti.
அந்த ஞானத்தின் மூலமாக நம்மளுடைய பக்தியை பயிற்சி செய்ய ஆரம்பிக்கலாம்.
So this leads to another stage of knowledge.
இது வந்து இன்னொரு நிலையிலே இருக்கக்கூடிய ஞானத்தை அடைவதற்கு உதவி செய்கிறது.
We had two stages. Yeah, realize atma, realize supreme lord.
ஒன்று வந்து நாம ஆத்மாவை உணர்வது, இன்னொன்று பகவானை உணர்வது.
Then realize our relationship with the Lord.
அடுத்தது பகவானோட நமக்குண்டான உறவை உணர்வது.
Next stage is through the practice we solidify that knowledge until it is eternal.
இன்னொரு நிலை என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா அந்த ஞானத்தின் மூலமாக நாம பயிற்சி செய்து அந்த உறவை திடப்படுத்திக் கொள்வது.
So that realization we call prema.
அந்த உணர்வை நாம பிரேமை என்று அழைக்கின்றோம்.
And this gives the highest bliss.
இது நமக்கு மிக உயர்ந்த ஆனந்தத்தை தருகிறது.
So this verse here is talking about our situation in the material world, which leads to rebirth with karma and miseries.
இந்த ஸ்லோகமானது நம்மளுடைய இந்த பௌதிக உலகத்து ஸ்தானத்தை பற்றி சொல்கிறது. என்ன சொல்கிறது அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஆசைகள், அதன் மூலமாக செயல்கள், அது மூலமாக வினைகள், அதை பற்றி சொல்கிறது.
The opposite is to act not in illusion but with knowledge.
அதுக்கு எதிர்ப்பதமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாயையில் செயல்படாமல் ஞானத்தோடு செயல்படுவது.
To act in knowledge is to act as soul in relation to Supreme Lord.
ஞானத்தில் செயல்படுவது அப்படின்னா நாம ஆத்மா அப்படிங்கிற எண்ணத்திலே செயல்படுவது, அதுவும் பகவானோட நமக்கு என்ன தொடர்பு இருக்கிறதோ அந்த ரீதியிலே செயல்படுவது.
And we are not guided by desire for our enjoyment but desire to please the Lord.
நம்முடைய ஆனந்தத்திற்கான ஆசைகள் மூலமாக நம்ம வழிகாட்டப்படாமல் பகவானை திருப்திப்படுத்துவதற்குண்டான ஆசைகள் மூலமாக வழிநடத்தப்படுகிறோம்.
So in a sense there is duality here, but it is not moha, it is not illusory.
இங்க இந்த இருமையில் இருக்கிறது, ஆனா அது எந்த விதமான மோகமோ அல்லது மாயையோ கிடையாது.
Why? It doesn't lead to rebirth in the material world to more misery and suffering. It leads to eternal bliss.
ஏனா இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது நம்மளை மீண்டும் மீண்டும் இந்த பௌதிக உலகத்தில் பிறந்து துயரப்படுவதற்கு வழி நடத்தி செல்வதில்லை, அதற்கு மாறாக நமக்கு நிரந்தரமான ஆனந்தத்திற்கு அது வழி நடத்துகிறது.
So therefore the scriptures give us the description of the problem and also a very simple solution.
அதனாலதான் சாஸ்திரங்கள்ல இந்த பிரச்சனையை பற்றி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதோடு அதற்கு எளிமையான தீர்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
So it is not very difficult to understand the meaning of scripture.
சாஸ்திரங்களுடைய அர்த்தத்தை புரிந்துகொள்வது மிகவும் கடினமானது அல்ல.
The Bhagavad Gita has 18 chapters and each chapter has so many verses in it. Ultimately the principle is very simple.
இந்த பகவத்கீதையில் பார்த்தீங்கன்னா 18 அத்தியாயங்கள் இருக்குது, நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது. ஆனால் இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் மிகவும் எளிமையானது.
So once we accept the principle, the next step is to practice it.
அந்த கோட்பாடுகளை நாம புரிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து நாம என்ன செய்யணும் அப்படின்னா பயிற்சி செய்யணும்.
So now you have the knowledge. Knowledge of Atma, knowledge of Supreme Lord, Prasada Bhakti, that knowledge is there. Finally you have it.
இப்போ நமக்கு ஞானம் இருக்குது. என்ன இருக்குது? ஆத்மாவை பற்றிய ஞானம் இருக்குது, பகவானை பற்றிய ஞாபகம் இருக்குது. அந்த ரெண்டு பேத்துக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு முறையில என்ன செயல்கள் செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் ஞானம் இருக்குது.
So if you accept it, then that part's over with. Easy. Finished.
இதை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஞானம்ங்கிற பகுதி முடிஞ்சு போச்சு, ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு.
Your study of scripture is complete.
நீங்க சாஸ்திரம் படிக்கிறது முடிவடைஞ்சிருச்சு.
You don't have to know anything more.
வேற எதுவும் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
But then you have to do the practice.
ஆனா அதுக்கப்புறமா நீங்க பயிற்சி செய்யணும்.
So this is the important part.
இது ரொம்ப முக்கியமான பகுதி.
Of course, without the knowledge, the practice is also useless.
ஏனா இந்த ஞானம் இல்லாம நாம பயிற்சி செஞ்சாலும் அது உபயோகம் இல்லாம தான் போகும்.
The practice is caused by your knowledge.
ஏனா இந்த பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுடைய ஞானத்தின் மூலமாக ஏற்படுகிறது.
So once you have the knowledge, then you practice.
நமக்கு இந்த ஞானம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும்.
And it's only by this that you get the final goal, that bliss.
இந்த பயிற்சியின் மூலமா மட்டும் தான் நம்மளுடைய இறுதி பலனான அந்த ஆனந்தத்தை, பேரானந்தத்தை நம்மளால பெற முடியும்.
So everybody wants happiness.
எல்லாருக்கும் ஆனந்தம் வேணும்.
Nobody likes suffering.
யாருக்கும் துயரம்ங்கிறது பிடிக்கிறது கிடையாது.
So that goal is the impetus to start and continue the practice.
இந்த குறிக்கோள் தான் நம்மளை இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செய்வதற்கு உந்துகிறது.
So therefore to help us, the Supreme Lord gives us a little bit some encouragement.
நமக்கு உதவி செய்வதற்காக பகவான் உற்சாகப்படுத்துகிறார்.
In some processes, the process itself is not very attractive.
சில செயல்முறைகள்ல பாத்தீங்க அப்படினா அந்த செயல்முறைகளே நமக்கு ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்காது.
It becomes very difficult.
நமக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும்.
And therefore most people cannot practice.
அதனால பெருமாளான மக்களால அத பயிற்சி செய்ய முடியாது.
That is so for karma yoga, gyan yoga and astanga yoga. Very difficult.
அது என்னென்ன செயல்முறை அப்படினு பாத்தீங்கன்னா கர்ம யோகா, ஞான யோகா, அஷ்டாங்க யோகா.
But in Bhagavad Gita Krishna says process of bhakti is very easy.
ஆனா பகவத் கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருனா இந்த பக்தி முறையானது மிகவும் எளிமையானது அப்படினு சொல்றார்.
It can be done with a very joyful heart.
இது வந்து ரொம்ப ஆனந்தமான இதயத்தோட செய்யலாம் அப்படினு சொல்றாரு.
And it gives immediate results.
அது வந்து உடனடியான பலனையும் கொடுக்கும்.
So in other words, practice of bhakti is easy and we can begin to experience happiness immediately.
இந்த பக்தியை பயிற்சி செய்வது அப்படிங்கிறது மிகவும் எளிமையானது. அதை நம்ம பயிற்சி செய்தோம் அப்படின்னா உடனடியாக நமக்கு பலன் கிடைப்பதை உணரலாம் நாம.
So this is by the special mercy of the Supreme Lord.
இது வந்து பகவானுடைய பிரத்யேகமான விசேஷமான கருணையினால நமக்கு கிடைக்குது.
In the Bhagavad Gita, Krishna says, very difficult to get out of this material world.
பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு இந்த பௌதிக உலகத்துல விட்டு வெளியில போறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானதுன்னு சொல்றாரு.
But if you get the mercy of Krishna, then it's easy.
ஆனா நீங்க கிருஷ்ணருடைய கருணையை பெற்றீங்க அப்படினா அது ரொம்ப எளிமையானது.
So that process of bhakti gives the mercy of Krishna.
இந்த பக்தி செயல்முறையானது கிருஷ்ணருடைய கருணையை நமக்கு கொடுக்குது.
So therefore getting out of this position, the material world becomes easy.
அதனால இந்த பௌதிக உலகத்தை விட்டு வெளியில போறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிமைப்படுத்தப்படுகிறது.
And it gives immediate results.
அது உடனடியான பலனையும் நமக்கு தருது.
And therefore, in the Bhagavad Gita, Krishna's final recommendation is simply you follow this process of bhakti.
அதனால பகவத்கீதையில கிருஷ்ணர் இறுதியா என்ன பரிந்துரைக்கிறார் அப்படின்னா நீ இந்த பக்தி முறையை பின்பற்று அப்படின்னு.
And this solves all problems in the material world.
இது இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும்.
And it also gives what everybody desires, the highest bliss.
நாம விருப்பப்படக்கூடிய மிக உயர்ந்த ஆனந்தத்தையும் இது கொடுக்கும்.
Because that is the simple knowledge presented in Bhagavad Gita.
இதுதான் பகவத்கீதையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக எளிமையான ஞானம்.
So it is up to us to carry out that practice, that's all.
அதனால அந்த பயிற்சி பண்றது அப்படிங்கிறது நம்ம கையில இருக்குது இனிமேல்.
ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கேட்கலாம். பகவத்கீதை உண்மை அறிவியல்கி ஜாய், ஸ்ரீ பிரபுபாத் கி ஜாய், ஹிஸ் ஹோலினஸ் பானுசாமி மகாராஜ் கி, கோர் பிரேமானந்தி.